அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 7 நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா மன்ற விசாரணைக்கு இலங்கை அரசு ஏற்படுத்தும் தடங்கல்கள் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையர் கண்டனம் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கை குறித்த இந்த ஐநா விமர்சனத்துக்கு இலங்கை மனித உரிமை ஆர்வலர் அருட்தந்தை மங்களராஜன் தெரிவிக்கும் கருத்து,
எல்லா கிராமங்களிலேயும் புலனாய்வு துறையினரை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள், இப்படி யாராவது செயல்படுகின்றார்களா, இல்லாத யூஎனுக்கு சாட்சியம் கொடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா சொல்லி.
ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இன்று நடந்த ஆலோசனை கூட்டம் பற்றிய ஒரு பேட்டி,
ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே தோக்கடிக்க இருந்தா என்னுடைய கட்சியுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா அது யாராவது இருக்கையில அது கரு ஜெயசூரிய தான் இருக்கும் என்று சொன்னால் மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே வந்தா 21% சிங்கள ஓட்டு தான் எங்களுக்கு தேவைப்படும்.
இந்திய அமைதி காக்கும் படையினர் இலங்கையில் தமிழ் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அமைச்சர் கருணா எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு இந்தியா தெரிவிக்கும் கருத்து பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
சிறார் ஆவாச படங்கள், போதை மருந்து மற்றும் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக வளமையாக பயன்படுத்தப்படுகின்ற இணையத்தின் மர்மமாக செயற்படுகின்ற 400 இணைய பக்கங்களை சர்வதேச போலீசார் மூடியிருக்கின்றார்கள். சில்க் ரோட் 200 என்ற இணையதளமும் அதில் அடங்குகின்றது. இணையத்தின் கருமையான பக்கங்கள் என்று கூறப்படுகின்ற இப்படியான தளங்களின் நிர்வாகிகள் மற்றும் அதில் பொருள் விற்பவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். $1 மில்லியன் பொறுமதியான இணையத்தில் பயன்படுத்துகின்ற நாணயமான பிட்காயின்ஸையும் தாம் கைப்பற்றியிருப்பதாக புலனாய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த புலனாய்வு நடவடிக்கையில் ஐரோப்பாவின் 16 நாடுகளின் அதிகாரிகளும் FBI அமைப்பும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இணையத்தின் மூலம் பாதகமான வழிகளில் ஈட்டுகின்ற நிதி பொருளாதாரம் இனி பாதுகாப்பானது அல்ல என்ற உண்மை இந்த நடவடிக்கை மூலம் குற்றவாளிகளுக்கு தெரிய வரும் என்றும் யூரோப்போல் என்கின்ற ஐரோப்பிய போலீசார் கூறியிருக்கின்றார்கள்.
பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய வரவு செலவு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தாம் செலுத்த வேண்டிய கூடுதல் தொகையை பாதியாய் குறைத்துவிட்டதாக பிரிட்டன் கூறுகிறது. பிரிட்டன் செலுத்த வேண்டிய தொகை 170 கோடி பவுண்டுகளிலிருந்து 85 கோடி பவுண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது என பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போன் கூறியிருக்கின்றார்.
Well, the bill, instead of being £1.7 billion, will be around £850 million.
எப்படி இருந்தாலும் பிரிட்டனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தள்ளுபடியும் சேர்த்தேதான் இந்த புதிய தொகை கணக்கிடப்பட்டிருக்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரிட்டன் செலுத்த வேண்டிய உறுப்புரிமை கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் கோர பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அதனை காட்டமாக நிராகரித்திருந்தார்.
வடக்கு நைஜீரியாவில் ஒரு தானியங்கி காசு வழங்கும் இயந்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு ஒன்று வெடித்ததில் குறைந்தபட்சம் 10 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பௌச் மாநிலத்தில் அசாரே என்னும் இடத்தில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மக்கள் பணம் எடுக்க அந்த இயந்திரத்தில் வரிசையாக காத்து நின்ற பொழுது ஒரு நபர் அங்கு பொதியுடன் வந்ததாகவும் அதுவே பின்னர் வெடித்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். புதனன்று அந்த இடத்தில் இருக்கின்ற சீமெந்து தொழிற்சாலையை கொள்ளையிட்ட போகோஹராம் தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளுக்கான டைனமைட்டை அங்கிருந்து எடுத்துச் சென்றிருந்தனர்.
ஜப்பானில் அணுமின் நிலையம் ஒன்று மீண்டும் துவக்கப்படுவதற்கு உள்ளூராட்சி அரசாங்கம் ஒன்று அனுமதி அளித்திருக்கிறது. நாட்டில் அணுசக்தி மின் உற்பத்தி தொழில்துறைக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என மத்திய அரசாங்கத்தின் நம்பிக்கைக்கு ஊக்கமளிக்கும் ஒரு முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. சென்டாய் அணுமின் நிலையத்தின் 2 உலைகளை செயல்படுத்துவது சம்பந்தமான பிரேரணை ஒன்றுக்கு ககோஷிமாவின் தெற்கு பிராந்திய ஆட்சி மன்றமும் ஆளுநரும் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றனர். 2011 நிலநடுக்கத்தாலும் சுனாமியாலும் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தை அடுத்து ஜப்பானில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதால் அந்நாட்டின் அணுமின் நிலையங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன.
மேலும் வன்செயல்களை தடுக்கும் நோக்கில் ஜெருசலத்தில் இருக்கின்ற டெம்பிள் மவுண்டுக்கு இஸ்ரேலியர்கள் விஜயம் செய்ய முயற்சிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய அதி உயர் மத தலைவர்களில் ஒருவர் கேட்டிருக்கின்றார். அந்த இடத்துக்கு செல்வது ஒரு மத தவறு என்று ரபி இஸ்ஹாக் யூசுப் அவர்கள் கூறியிருக்கின்றார். முஸ்லிம்களால் அல் அக்ஸா மசூதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் அவர்களுக்கு 3வது புனித ஸ்தலமாகும். புதனன்று ஜெருசலத்தில் நடந்த கார் தாக்குதலில் ஒன்றில் கடும் காயமடைந்து மரணமான ஒரு இஸ்ரேலிய இளைஞனின் இறுதிச் சடங்கில் அவர் உரையாற்றினார். கடந்த பல வாரங்களில் நடந்த இப்படியான 2வது தாக்குதல் சம்பவம் இதுவாகும்.
காசாவில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸின் ஃபதா கட்சி அதிகாரிகளின் வீடுகளையும் வாகனங்களையும் இலக்கு வைத்து பல குண்டு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல்களில் யாரும் காயமடையவில்லை என கட்சி அதிகாரி ஒருவர் கூறினார். இத்தாக்குதல்களின் பின்னணியில் ஹமாஸ் இருப்பதாய் ஃபதா குற்றம் சாட்டுவதாக ரமல்லாவில் ஃபதா சார்பாக பேசவல்லவர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். நாளை சனிக்கிழமை காசா செல்ல இருந்த பாலஸ்தீன பிரதமர் ராமி ஹம்தல்லா தனது பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை குறிப்புகள். இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா மன்ற விசாரணைக்கு இலங்கை அரசு ஏற்படுத்தும் தடங்கல்கள் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் சீவகன்.
இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்துகின்ற புலன் விசாரணைகளின் நம்பகத்தன்மை, நேர்மை ஆகியவற்றின் மீது இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஷேத் ராத் அல் உசேன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த புலன் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு தர விளைகின்ற தனி நபர்களையும் இலங்கை அரசாங்கம் தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த விசாரணைகளுக்கு எதிரான தவறான தகவல்களை கூறி அதனை தாக்குவது, அந்த விசாரணை குழுவுக்கு சாட்சியமளிக்க விரும்புவோர்களை தடுப்பது ஆகியவை இந்த விசாரணைக்கான ஆணையை பெற்றிருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவை அவமதிக்கும் செயல் என்றும் ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். இந்த புலன் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணைக்குழு திரும்ப திரும்ப கோரியிருக்கின்ற போதிலும் அதனை ஒரேயடியாக இலங்கை அரசாங்கம் நிராகரித்தமையானது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நேர்மையை குறைப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தின் நேர்மை குறித்த கவலைகளையே ஏற்படுத்தும் என்றும் ஆணையர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஐநாவின் புலன் விசாரணைகளுக்கு சாட்சியமளிக்க விரும்புவோர்களை தடுப்பது மற்றும் மிரட்டுவது ஆகிய நடவடிக்கைகள் ஐநா சாசனத்தை நிலைநிறுத்த விளைகின்ற ஐநாவின் உறுப்பு நாடுகின்ற வகையில் ஏற்க முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் இறுதிப் போரில் இரண்டு தரப்பினரும் சர்வதேச சட்டங்களை கடுமையாக மீறியதாக பரந்துபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் இலங்கை அங்கு ஒரு சுயாதீனமான புலன் விசாரணை நடைபெறுவதை தொடர்ச்சியாக தடுத்து வருகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் சிவில் சமூக அமைப்புகளும் மனித உரிமை காவலர்களும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதுடன் ஏனைய வகையிலான மிரட்டுகளையும் எதிர்கொள்வதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற பயத்திலான சுவரானது ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு மக்கள் சாட்சியம் அளிப்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி தடுக்கின்றது என்றும் ஆணையர் கூறியிருக்கின்றார். இந்த விசாரணை நேர்த்தியற்றது என்றும் பாரபட்சமானது என்றும் இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை ஐநா ஆணையர் தவறு என்று கூறி நிராகரித்திருக்கின்றார். கையெழுத்திட்ட வெற்று படிவங்களுடன் ஒருவரை கைது செய்ததாகவும் அவற்றில் போலியாக எழுதி விசாரணைக்கு சமர்ப்பிக்கப்பட இருந்ததாக கூறப்படுகின்ற ஆவணங்களை காண்பித்து அதன் மூலம் விசாரணை சரியாக நடக்கவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் முட்டாள்தனமானது என்று நிராகரித்திருக்கின்றார். அப்படியான எந்தவிதமான படிவங்களையும் ஐநா அச்சடித்து விநியோகிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் வெறுமனே ஆட்கள் கூறுவதை வைத்தே எதனையும் தமது விசாரணையாளர்கள் ஏற்பதில்லை என்றும் அதனை எவ்வாறு உரிய வகையில் விசாரித்து அறிய வேண்டும் என்பது தமது விசாரணையாளர்களுக்கு நன்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த விசாரணை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தம்முடன் ஒத்துழைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
செய்தியை வழங்கியவர் சிவகன். ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலின் ஆணையரின் இந்த விமர்சனம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று யாழ் கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் நீதி மற்றும் சமாதான அமைப்பின் தலைவர் அருட்தந்தை மங்களராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முதலில் அந்த அறிக்கை முறையான அறிக்கை தான் நான் நினைக்கின்றேன். என்றால் அவர்கள் சொல்லுகிறது உண்மை. இந்த விசாரணைக்கு என்று சொல்லி முன்வருகின்றவர்கள் ஏற்கனவே இந்த உள்நாட்டு விசாரணையில் சாட்சியை கொடுத்தவர்கள் யுஎன் விசாரணைக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுகிறீர்களா இருந்தால் அவர்களுடைய பயந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். என்றால் எல்லா கிராமங்களிலேயும் புலனாய்வு துறையினரை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். இப்படி யாராவது செயல்படுகின்றார்களா, இல்லாத யுஎனுக்கு சாட்சியம் கொடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா என்று சொல்லி பரவலாக எல்லா இடங்களிலேயும் புலனாய்வு துறையினரை விட்டிருக்கின்றபடினாலே மக்கள் சரியான பயத்தில் சாட்சியம் கொடுப்பதற்கு அல்லது எழுத்து மூலமாக வழங்குவதற்கு பயந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் நேரடியாக அறிந்திருக்கின்றேன். ஐடென்டிட்டி வெளியில வந்துருவோம் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும்.
ஆனால் அந்த மாதிரி இவர்கள் தான் சாட்சியம் அளிக்கப் போகிறார்கள், இவர்கள் தான் எழுத்து மூலமாக சாட்சியம் அளிக்கப் போகிறார்கள் என்பது இலங்கை அரசின் அந்த உளவு பிரிவினருக்கு எப்படி தெரிகிறது?
அவர்களுக்கு முறையிலே யுஎன் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறார்கள், அவருடைய பெயர்கள் வெளியில வராது என்று சொல்லி சொன்னதற்கு பிறகு அந்த செய்தியை இவர்களுக்கு நாங்கள் அளித்தாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த உள்நாட்டு விசாரணையில வந்து சாட்சி சொல்லுகின்றவர்களே விசாரணைக்கு போகும்போது அல்லது விசாரணையை விட்டு வெளியில வரும்போது அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் திரும்பவும் புலனாய்வு பிரிவினரால் குறிப்பாக இராணுவத்துக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்றவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த உள்நாட்டு விசாரணைக்கே இப்படியான கதையை இருக்கின்ற வகையில் ஐநா விசாரணைக்கு இப்படியான அச்சுறுத்தல் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறதில் நியாயம் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன்.
எனவே இந்த உள்நாட்டில் நடத்தப்பட்ட இந்த காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை மற்றும் முன்பு நடந்த சில விசாரணைகளில் யார் யார் சாட்சியம் அளித்தார்கள் என்பதை வைத்து அந்த சாட்சியம் அளித்தவர்கள் இதற்கும் அவன் சாட்சியம் அளிக்கக்கூடும் என்ற ஒரு அனுமானத்தில் இலங்கை அரசு இந்த மாதிரி தன்னுடைய உளவு பிரிவு மற்றும் பாதுகாப்பு பிரிவினரை வைத்து அவர்களை அச்சுறுத்துகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
ஆமாம், அது நான் நிச்சயமாக சொல்ல முடியும்.
ஆனால் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் குறித்து நீங்கள் உள்ளூரிலே உங்களது அமைப்புகள் மூலமாகவோ அல்லது வேறு மனித உரிமை அமைப்புகள் மூலமாகவோ இலங்கை அரசுக்குள்ளேயே ஏதாவது நீங்கள் மனு போட்டு அல்லது நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்களா?
இலங்கை அரசுக்கு மனு போட்டு இல்லாட்டு ஆட்சேபனையை தெரிவிக்கின்ற முயற்சிகள் எதுவும் இதுவரையில் வெற்றி அளிக்கவில்லை. ஏனென்றால் காணாமல் போனவர்களுடைய பேரினால் செய்யப்படுகின்ற எந்த நிகழ்ச்சிகளும் வந்து தடுக்கப்படுகிறதாகவே உணர்கின்றோம். அதற்கு அதன் ஏற்பாட்டாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் அண்மை காலங்களில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உடல் ரீதியாகவும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உள ரீதியாகவும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் பல விடுக்கப்படுகின்றன. அனாமதே தொலைபேசி அழைப்புகள் போன்றவை வவுனியாவில் அண்மையில் நடந்த காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தவர் தாக்கப்பட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்திகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன்.
சரி, இந்த அறிக்கை வந்த பிறகாவது இலங்கை அரசின் போக்கிலே ஏதாவது மாற்றம் இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
உலக நாடுகளுடைய கொடுக்கின்ற அழுத்தம் போதாமல் இருக்கின்றதான் நான் கருதுகிறேன். உலக நாடுகள் போதிய அளவு அழுத்தம் கொடுத்தால்தான் இலங்கையினுடைய போக்கில் மாற்றம் கொண்டு வர முடியும். உலக நாடுகள் வரும் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருந்தால் அந்த அறிக்கைகளினால் இதுவரை காலமும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. இலங்கையும் இந்த அழுத்தங்களுக்கு அடிபணிய போவதாக நாட்டு அறிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதாக இல்லை. எனக்கும் இலங்கை இந்த அறிக்கைகள் வரும்போது அதற்கு செவி சாய்க்கும் என்று நான் கருதவில்லை.
அருட்தந்தை மங்களராஜன், இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ மூன்றாவது முறையாக போட்டியிட முடியுமா என்பது குறித்து அவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை கேட்க சமர்ப்பித்திருந்த மனு மீதான விசாரணை முடிந்துவிட்டதாக இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
மூன்றாவது முறையாகவும் தனக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என ஆலோசனை வழங்குமாறு கோரி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டுகோள் மீதான விசாரணை தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் தனக்கு அறிவித்ததாக இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியத்தின் மூத்த உறுப்பினரான சுனில் வட்டகல தெரிவித்தார். ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோளை திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு நான் இன்று காலை உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளரிடம் மனு ஒன்றை சமர்ப்பித்தேன். அப்போது கருத்துக்களை தெரிவித்த உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டுகோள் மீதான விசாரணையை உச்ச நீதிமன்றம் தற்போது பூர்த்தி செய்துள்ளதாக அறிவித்தார். ஜனாதிபதியின் வேண்டுகோள் நேற்று முன்தினமே உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. நேற்று அரசாங்க விடுமுறை தினமாகும். விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக இன்று காலை அறிவிக்கப்படுகின்றது. அப்படியானால் இந்த விசாரணை எப்போது நடத்தப்பட்டதென்ற சந்தேகம் எமக்குள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் சுனில் வட்டகல. ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடயம் இவ்வாறு அந்தரங்கமான முறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அது பகிரங்கமான முறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் சுனில் வட்டகல, வாதங்களை முன்வைப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு போதிய காலாவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் உபுல் ஜயசூரிய, ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள வேண்டுகோள் சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைப்பதற்கு மேலும் காலாவகாசம் வழங்குமாறு உச்ச நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார்.
උපදේශනයක් උපදේශයක් ඉල්ලූ අවස්ථාවද ඒ උපදේශ නොදී හිටීමටත් බලය තියෙනවා.
தற்போது சம்பந்தப்பட்ட விசாரணை முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் உபுல் ஜெயசூரிய அரசியல் யாப்புக்கமைய மீண்டும் விசாரணையொன்றை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக பரந்த அளவில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு அவகாசம் வழங்குமாறு நாம் உச்சநீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் உபுல் ஜெயசூரிய. இதேவேளை ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் தொடர்பாக எழுத்து மூலமான வாதங்களை முன்வைப்பதற்கு வழங்கப்பட்ட காலாவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் MM ஜெயசேகர தெரிவித்தார். 18வது திருத்தம் அமலுக்கு வந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ 2 முறை ஜனாதிபதி பதவியை வகித்துள்ள காரணத்தினால் அவருக்கு 3வது முறையாகவும் அந்த பதவிக்காக போட்டியிட முடியாதென முன்னாள் தலைமை நீதிபதி சரத் என் சில்வா உட்பட எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டு வருகின்றனர். எனவே தற்போது எழுந்துள்ள இவ்வாறான சந்தேகங்களை தெளிவுபடுத்துமாறு கோரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உச்ச நீதிமன்றத்திடம் தனது வேண்டுகோளை சமர்ப்பித்துள்ளார்.
கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான முயற்சிகளை செய்து வரும் நீதிக்கான தேசிய அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர் சோபித்த தேரர் இன்று பல எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்ட தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி அவர்களை தொடர்பு கொண்டு இன்று நடந்த சந்திப்புகள் குறித்த விவரம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி JVP சந்திரிகா ஸ்ரீயானி பண்டாரநாயக்க சாரா சோன்சேகா எல்லாருமே வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்பணுங்கிற தீர்மானம் எடுத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் நாங்க இந்த மாதுரா சோபிதர் மீட்டிங் இன்றைக்கு போனோம்.
இன்று நடந்த கூட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டார்கள்?
இன்றைக்கு அரசியல் கட்சி ஒரு 10 அரசியல் கட்சி வந்திருந்தாங்க. நாங்க வரத்துக்கு போறதுக்கு போது அப்பதான் JHU வந்து மீட்டிங் முடிச்சுட்டு பேசிருந்தாங்க. இதே மாதிரி மற்ற அரசியல் கட்சி எல்லாம் அவங்களோட பேசி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் சொல்லிதான் மீட் பண்ணினோம். அதுல நாங்க எடுத்த டிசிஷன் என்னன்னு சொன்னா, இந்த தேர்தல்ல ஒரு காமன் கேண்டிடேட் ஒன்று நாங்க நிறுத்தணும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். எல்லாத்தையும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வந்து 10ஆம் தேதி அது மண்டே நடத்துறதுக்கு நாங்க தீர்மானிச்சோம்.
பொது வேட்பாளர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதா?
இன்னமில்ல. அது வந்து இப்ப ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆக பெரிய ஒப்போசிஷன் கட்சியாக இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்குது. அதனால அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. நாங்க வெளி கேண்டிடேட் இல்லாம ஐக்கிய தேசிய கட்சியாலே ஒரு ஆள் தான் போடுவோம்ன்ற தீர்மானத்துல ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறாங்க. அதனால நாங்க சினம் ஐக்கிய தேசிய கட்சி இல்லாம ஒரு பொது வேட்பாளர் போடுறது அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மாதுரை சோபிதரை எல்லா இயக்கங்களையும் ஒன்று சேர்க்காமல், சரத் பொன்சேகாவை ஒன்று சேர்க்காமல், சந்திரிகாவை ஒன்று சேர்க்காமல், JVP-யை சேர்க்காமல்,
ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு நீங்க சொல்வதை போல மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் உதாரணமாக JVP போன்ற கட்சிகள் தயாராக இருக்கிறதா?
ஒரு டைம்ல JVP சொன்னாங்க அவங்க தேர்தல போய்கோட் பண்றேன்னு சொல்லி, ஆனா இப்ப அந்த டிசிஷன் அவன் மாத்தி அவங்க ரணில் இல்லாம ஒரு ஆள் வந்தா சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி JHU அதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள ஒரு வேற வேறுபாடு கொமனான சிம்பிளுக்கு கொமனான கேண்டிடேட் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேண்டிடேட் வருவாரா இருந்தால் எல்லாரும் ஒன்று செய்ய தயார் என்றதை இன்றைக்கு சொல்லி முடிச்சாச்சு.
ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள இருந்து யார் அந்த வேட்பாளராக இருப்பார் என்பது தொடர்பான ஊகங்கள் எதுவும் இதுவரை வெளியாகி இருக்கின்றதா?
ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே தோக்கடிக்க இருந்தா என்னுடைய கட்சியுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னு சொன்னா, அது யாராவும் இருக்கையில அது கரு ஜெயசூரிய தான் இருக்கும் என்று சொன்னால், மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே வந்தா 21% சிங்கள ஓட்டு தான் எங்களுக்கு தேவைப்படும். அப்ப அதை எடுக்கக்கூடிய ஒரு சிங்கள ஒரு நபர், ஒரு ஃபாதர்லி ஃபிகரான ஒரு ஆள், புத்திஸ்ட் ப்ரீஸ்ட், ஹிந்து ப்ரீஸ்ட், முஸ்லீம் ப்ரீஸ்ட், கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட், அத்தனை பேரை வச்சு ஒரு பிளெட்ஜ் ஒன்று இந்த நாட்டுக்கு கொடுக்கணும். நான் முன் வாரம் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி இல்லாமக்குது.
கரு ஜெயசூரியாவுக்கு அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஆதரவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
கட்சிக்குள்ள இல்ல, முழு நாட்டிலேயும் ஆதரவு கிடைக்கும் என்று சொன்னா, எல்லாத்துட்டையும் டார்கெட் என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி அபாலிஷ் பண்ணணும். இந்த தேர்தலில் மேனிஃபெஸ்டோ ஒரு வீட்டுக்கும் கொடுக்க மாட்டாரு. எல்லா வீட்டுக்கும் ஒரு பேப்பர், ஒரு எஃபிடேவிட், நான் 6 மாசத்துக்கு அபாலிஷ் பண்றேன் என்ற வார்த்தையை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் மாநாயக அகமது கிட்ட அவர் அன்டேட்டட் லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷனே பாடம் கொடுக்கும். ஏன் இந்த நாட்டில் எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி அபாலிஷ் பண்றது சந்திரிகா அபாலிஷ் பண்ணல, இது அபாலிஷ் பண்றது சொல்லி வந்த மஹிந்த இது அபாலிஷ் பண்ணல.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கூட்டங்களில் பொதுவாக கலந்து கொள்ளவில்லை, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டு மூணு இடத்துல மீட்டிங் நடந்து ஒவ்வொரு நேரமும் வெரி கிளியரா சொல்லிக்காங்க. இந்த மீட்டிங்ஸ்க்கு நாங்க வர வேண்டிய அவசியம் இல்ல, இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி அபாலிஷ் பண்றீங்கன்னு நீங்க சொல்லிட்டா ஒரு வார்த்தை அது போதும் எங்களுக்கு, அந்த வார்த்தையில கேண்டிடேட் வாரா என்ன அந்த கேண்டிடேட் சப்போர்ட் பண்ண நாங்க ரெடி சொல்லுவோம். ஆனா சம்பந்தம் ஐயா ஒரே நேரத்தில் சொல்லியிருந்தாரு ரணில் விக்ரமசிங்க வாரன்னு சொன்னா, அப்ப ரணில் விக்ரமசிங்க இல்லாம வேற யாரு வந்தாலும் நாங்க
திங்களன்று இந்த பொது எதிரணி கட்சிகள் எல்லாம் பொதுவான ஒரு மேடையில் தோன்ற போகிறீர்கள். அன்று இந்த கரு ஜெயசூரிய தான் பொது வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவார் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
இல்ல அன்றைக்கு நான் நம்பமான சொல்லுவாங்க, எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி அதுதான் தீம், அந்த பெனரிக்கில தான் அவ்வளவு பேரும் அதுக்கு நாங்க தான் சொல்ல போறாங்க. அன்றைக்கு அது சொன்னதோட ஐக்கிய தேசிய கட்சியில ஒர்க்கிங் கமிட்டி கூடி அவங்க தீர்மானம் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்களோ யார் கேண்டிடேட்னு, அந்த கேண்டிடேட் தான் அதுபோல நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்.
மஹிந்த ராஜபக்சே சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான அல்லது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஜனாதிபதியாக அல்லது தலைவராக இருக்கிறார் என்பதால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எதிரணி கட்சிகள் தடுமாறுவதாகவும் திணறுவதாகவும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. உண்மையா?
வெரி சூன் பீப்புள் ஆர் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ், பீப்புள் இன்றைக்கு அதுலேருந்து வெளியே வந்து சொல்லத்தான் போடுறாங்க. நாங்க இனிமேல் இந்திய ஜனாதிபதியோடு இருக்க வைப்பேன், உங்களுக்கு 20ஆம் தேதி பாராளுமன்றத்துல ஜாத்திக்கு ஹெல உரிமையில ரெண்டு மெம்பர் மாதிரி ஒப்போசிஷன்ல இருப்பாங்க, அது ஸ்டார்ட் பண்ணதோட உங்களுக்கு பார்க்கலாம் அரசாங்கத்துல இருந்து ஒப்போசிஷனுக்கு வராங்களா அரசாங்கத்துக்கு போறாங்கன்ற உங்களுக்கு நல்லா பார்த்துக்கொள்ள.
அசாத் சாலி, 1980களின் இறுதியில் இலங்கை சென்ற இந்திய அமைதி காக்கும் படையினர் அங்கு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டனர் என்று இலங்கை அமைச்சர் கருணா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இலங்கையில் 1980களின் இறுதியில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு பிறகு இலங்கைக்கு அமைதி காக்கும் பணியில் சென்ற இந்திய படையினர் தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினர் என்று இலங்கை அமைச்சர் கருணா சமீபத்தில் குற்றஞ்சாட்டியிருந்தது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து இந்திய அரசாங்கத்திற்கு எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய இலங்கை அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள கருணா என்றழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற இலங்கை அமைச்சர் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் பேசுகையில், இலங்கை போரின் போது அமைதி பணியில் ஈடுபடுவதற்காக வந்த இந்திய அமைதி படையினர் ஈழத்தமிழ் பெண்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியதாக இரு தினங்களுக்கு முன்பு குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்திய அமைதிப்படையினர் இலங்கையில் 1987ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை பணியாற்றியதாகவும், அந்த காலகட்டத்தில் ஏராளமான ஈழத்தமிழ் பெண்களை அவர்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியதற்கு ஆதாரம் உள்ளதாகவும் அமைச்சர் கருணா தெரிவித்திருந்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது இலங்கை அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்தியாவின் நடவடிக்கை என்னவென்று செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன், இலங்கை அரசாங்கம் இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்பவில்லை என்று தெரிவித்தார்.
The Sri Lankan government has not raised these issues. These are issues we consider to be from voices from the wilderness.
இலங்கை அரசாங்கம் இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்பவில்லை. எங்களை பொறுத்தவரை இது சம்பந்தமில்லாதவர்களின் குரல்கள். இதுபோன்ற சம்பந்தமில்லாதவர்களின் குரல்களுக்கு நாங்கள் பதிலளிக்க மாட்டோம். இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சனையை எழுப்பினால் மட்டுமே இந்திய அரசாங்கம் பதிலளிக்கும் என்றார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன். இதனிடையே இலங்கை பிரதமர் ஜெயர்தனாவின் திருப்பதி வருகையை கண்டித்து இன்று வெள்ளியன்று மதிமுக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தின் போது திருத்தணியிலிருந்து திருப்பதி நோக்கி புறப்பட்ட போராட்டக்காரர்களை திருத்தணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதிமுக கட்சியின் துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி மணியழகன் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். மதிமுக துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா, மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி ராஜபக்சாவை கண்டித்தும் இலங்கை பிரதமர் ஜெயவர்தனாவை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இலங்கை பிரதமர் ஜெயர்தனா திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதி கோவிலை வழிபட இன்று வெள்ளியன்று திருப்பதி சென்றிருந்தார். இதனிடையே தமிழகத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையினை கூட்டி இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரியுள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா, இனி ஒரு அறிவிப்பு.
ஒருத்தர் அவர் இந்த மாட்டு டாக்டர், அவங்க அப்பா உடம்புக்கு முடியாமல் கிடக்காரு, அவர் டாக்டர் வேலை போயிரும்னு சொல்லி சீக்கிரமாக ஊதுவலையை வச்சு தொண்டையை நெரிச்சு கொண்டு விட்டாங்க. மறுநாள் அடக்கம் பண்ணிட்டு மூணாம் நாற்று காய்ச்சி வித்துட்டு ஓடிடுவாங்க.
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளுமே கைகளால் நடத்தப்படுவதில்லை, பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேர்களை வெறுக்கும் விழுதுகள் பெட்டகத் தொடர் நவம்பர் மாதம் 9 தொடக்கம் BBC தமிழிசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறுகிறது.
அறிவிப்பு ஒன்றை கேட்டீர்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் கும்பல் ஒன்றால் நடத்தப்பட்ட திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசியாபாத் பகுதியில் உள்ள ஒரு அச்சகத்தில் நுழைந்த 13 பெண் திருடர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ஒளியுணர் அலுமினிய தகடுகளை திருடி சென்றுள்ளனர். நேற்றைய முன்தினம் புதன்கிழமையன்று நடந்த இந்த திருட்டு சம்பவத்தை அந்த அச்சகத்தின் உரிமையாளர் வினீத் தியாகி கண்டுபிடித்துள்ளார். திருட்டு நடந்த அடுத்த நாள் அச்சகத்திற்கு சென்ற அந்த உரிமையாளர் அந்த வளாகத்தின் பிரதான கேட் திறந்த நிலையில் இருப்பதை கண்டுள்ளார். அந்த அச்சகத்தில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களில் அந்த பெண்கள் வளாகத்திற்குள் நுழைந்து கொள்ளையடிக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. 12 சுவர் மீது ஏறி தாண்டி குதித்து அந்த பெண்கள் அந்த வளாகத்தை நுழையும் காட்சி பதிவாகியுள்ளது. தங்களின் முகங்களை துப்பட்டா வைத்து மூடியிருந்த அந்த பெண்களின் வயது 20களில் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெரிய பூட்டுகளை உடைத்து அந்த அச்சகத்திற்கு உள்ளே அவர்கள் நுழைந்துள்ளனர். இந்த இடத்தில் பொருட்களை தேடி அவர்கள் அலுமினிய தகடுகளை கண்டவுடன் அதனை அவர்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பைகளில் அடுக்கி வைத்துள்ளனர். உள்ளே பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவின் பதிவுகளின்படி மொத்த களவு வேலை வெறும் 14 நிமிடங்களில் முடிந்துள்ளது. பின்னர் இந்த CCTV கேமராவை கண்ட அந்த பெண்கள் அதன் தொடர்புகளை துண்டித்துள்ளனர். எனினும் வளாகத்தின் வெளிப்பகுதியில் இருந்த கேமராவை அவர்கள் கவனிக்கவில்லை. இந்த திருட்டு சம்பவத்தை உறுதி செய்துள்ள அப்பகுதி காவல்துறை அதிகாரி அவ்னேஷ் கௌதம் விசாரணைக்காக அந்த CCTV கேமராக்களின் பதிவுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி ஒரு சர்வதேச குறிப்பு. முப்பரிமாண அதாவது 3D படங்களை 6 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் பார்க்க அனுமதிக்கக்கூடாது என்று பிரான்சின் மக்கள் ஆரோக்கிய கண்காணிப்பு அமைப்பான ANSES பரிந்துரைத்திருக்கிறது. இது குறித்த BBC தகவல்களை தருகிறார் சாதாத்.
வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளின் கண்களில் முப்பரிமாண படங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி ஆராய்ந்த பின்னர் ANSES இந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. ஒரு முப்பரிமாண படத்தில் 2 இடங்களை நம் கண்கள் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும். அதன் பின்னர்தான் நமது மூளை அதனை ஒரே படமாக புரிந்து கொள்கிறது. இவ்வாறாகத்தான் முப்பரிமாண படங்களை நாம் கிரகித்துக் கொள்கிறோம். 6 வயதுக்கும் குறைவான குழந்தைகளின் கண்கள் முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்காத சூழ்நிலையில் முப்பரிமாண படங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த படங்களை கிரகித்து கொள்ள அதிக சிரமமாக இருக்கும். அதனால் அவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் தாக்கம் பெரியவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என ANSES வாதிட்டிருக்கிறது. 13 வரைக்கும் பிள்ளைகள் முப்பரிமாண படங்களை பார்க்க குறைவாகவே அனுமதிக்கப்பட வேண்டும் என உணவு, சுற்றுச்சூழல், வேலையிட ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கான இந்த பிரெஞ்சு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சிறார்களுக்கான படங்கள் அதிக அளவிலே முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் வெளிவருகின்ற ஒரு காலகட்டம் இது. தவிர வீடியோ கேம்கள், தொலைக்காட்சிகள், கணினி திரைகள் என்று எல்லாவற்றிலும் முப்பரிமாண திரை வந்துவிட்டது. தற்போது கூடுதலான நிறுவனங்கள் முப்பரிமாண படங்களுக்கான கருவிகளை உருவாக்கியும் வருகின்றன. ஆப்பிள் நிறுவனம் கூட கண்ணாடி அணியாமலேயே முப்பரிமாண படங்களை பார்க்க உதவுகின்ற திரை ஒன்றை உருவாக்கி வருவதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. முப்பரிமாண படங்கள் கண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பற்றி குரல்கள் ஒலிப்பது இது முதல் முறை என்றில்லை. ஏற்கனவே இத்தாலியில் இளம்பிள்ளைகள் முப்பரிமாண படங்களை பார்ப்பதற்குரிய கண்ணாடிகளை அணிவதில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டின் சுகாதார கண்காணிப்பு நிறுவனம் எச்சரித்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. நின்டெண்டோ என்ற வீடியோ கேம் நிறுவனம் 2010 ஒரு புதிய முப்பரிமாண கருவியை அறிமுகப்படுத்திய போது 6 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் அவற்றை பயன்படுத்தினால் அவர்களின் பார்வைத்திறன் பாதிக்கப்படலாம் என எச்சரித்திருந்தது. அதே நேரம் முப்பரிமாண படங்களை பார்த்ததன் விளைவாய் பார்வைத்திறன் கெட்டுப்போனதாக தங்களிடம் புகார்கள் வந்ததில்லை என அமெரிக்க கண்திறன் சங்கம் கூறியிருக்கிறது.
பிபிசி குறிப்பை வழங்கியவர் சதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் மீண்டும் சதாத்.
சிறார் ஆபாச படங்கள், போதை மருந்து மற்றும் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 400 இணையதளங்களை சர்வதேச போலீசார் மூடியிருக்கின்றனர். ஃபுகுஷிமா அணுமின் நிலைய விபத்தின் பின்னர் முதல் முறையாக ஜப்பானில் அணுமின் நிலையம் ஒன்று மீண்டும் துவங்கப்படுவதற்கு உள்ளூராட்சி அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தாம் செலுத்த வேண்டிய கூடுதல் உறுப்புரிமை கட்டணத் தொகையை பாதியாய் குறைத்துவிட்டதாக பிரிட்டன் தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.